வணக்கம் நேர்மை, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். முயற்சி முன்னேற்றம். எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு பாலடைந்த மண்டபத்தில் பதுங்கி இருந்த போது தன்னை விட பெரிய அளவு உணவு தானியம் ஒன்றை புற்றை நோக்கி ஏற்றிக்கொண்டு சேர்க்க முயன்ற எறும்பு ஒன்று 67 முறை தானியத்தோடு கீழே உருண்டு விழுந்து தோற்றாலும் 68வது முறை வெற்றிகரமாக புற்றில் ஏறிவிட்டதை பார்த்தவுடன் புத்தியர் பெற்று போரிட புறப்பட்டாராம் தைமூர் முகலாய அரசர். முடியும் என்றால் முயற்சி அது, முடியாது என்றால் பயிற்சி அது. நன்றி, வணக்கம்.
உழைப்பதனாலே கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பெரும் தமிழ் கொடை வள்ளலை பற்றி ஒரு சுருக்கமான கட்டுரையை கேளுங்கள். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க அரசாங்கம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவரை மேன் ஆஃப் த மில்லேனியம், அதாவது 1000 வருடங்களுக்கு ஆன ஒரு மனிதர் என்று பட்டம் கொடுத்தது. எப்படிப்பட்ட ஒரு புகழுரை! 100 வருடங்களுக்கான மனிதர், 10 வருடங்களுக்கான மனிதர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் 1000 வருடங்களுக்கு ஆன மனிதர் என்று ஒரு தமிழர் பட்டம் பெறுவது பெருமைக்குரிய விடயம் அல்லவா? எல்லாம் அவருடைய கொடை செயலால் தான் இந்த பட்டம் அவருக்கு கிடைத்தது. 1953 தமிழ்நாட்டில் பிறந்த கல்யாண சுந்தரம் 35 வருடங்கள் தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள ஒரு நூலகத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். அப்போது தன்னுடைய பணம் முழுவதும் அவர் கொடைக்காக செலவழித்தார். விளைப்பாறிய போது அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தது. அவ்வளவு பணத்தையும் ஏழைகளுக்காக கொடை செய்தார். தன்னுடைய கிராமத்து வீட்டையும் விற்று அதையும் தரபத்துக்காக கொடுத்து, பிறகு இறுதியில் தன்னுடைய தேவைகளுக்காக ஒரு உணவு விடுதியின் சிப்பந்தியாக அவர் வேலை செய்கின்றார். உலகத்தில் முதல் முதலாக ஒருவர் தன்னுடைய முழு பணத்தையும் கொடைக்கு கொடுத்தது இவர் மட்டும்தான். அதனால் தான் அவருக்கு பல பட்டங்கள் கிடைத்தன. முதல் கூறியபடி மேன் ஆஃப் த மில்லேனியம் அமெரிக்கன் அரசாங்கம் உலகில் மிகவும் தலைசிறந்த மனிதர் என்று கேம்பிரிட்ஜில் உள்ள உலக சரித்திர வரலாறு நிறுவனம் அவரை புகழ் மாலை சூட்டியது. ஐக்கிய நாடுகள் சபை அவருக்கு 20ஆம் நூற்றாண்டில் ஒரு தலைசிறந்த மனிதர் என்ற பட்டத்தை கொடுத்தது. மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் அவரை இந்தியாவிலேயே சிறந்த நூலக அதிகாரி என்ற பட்டம் கொடுத்தது. ஒரு சமுதாய நிறுவனமான பாலமன்றத்தை அவர் துவங்கி வைத்தார். இப்போதும் அவர் தனக்காக ஒன்றும் செய்து கொள்வதில்லை. முதலில் கூறியபடி தன்னிடம் இருந்தது எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இப்போது ஒரு உணவு விடுதியின் சிப்பந்தியாக பணியாற்றி தன்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்கின்றார். தமிழ் நடிகரான ரஜினிகாந்த் அவருடைய செயல்களை பார்த்து மிகவும் உள்ள முருகி அவரை ஒரு தந்தையாக எடுத்துக்கொண்டார். கல்யாண சுந்தரம் அவர்கள் திருமணம் செய்யவில்லை. எனவே ஏழைகளுக்கு அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். அமெரிக்க அரசாங்கம் மேன் ஆஃப் த மில்லேனியம் பட்டத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு 30 கோடி ரூபாய் பணம் கிடைத்தது. நம்ப முடியாத வரி அவர் அவ்வளவு பணத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். ஒரு அபூர்வமான தமிழரை பற்றி நீங்கள் இப்போது கேட்டீர்கள். அடுத்ததாக சில தமிழ் கவிதைகள். முத்துச்சாமி என்னும் பெரியவர் நெல்லையம்பதியில் வாழ்ந்து வந்தார். அவர் புலவர்களை ஆதரிக்கும் பெரும் தமிழ் ஆர்வம் கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு கவிஞர் அவரை காண வந்திருந்தார். கரும்பு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த சுக்கர, அதாவது முத்துச்சாமி அவர்கள், அவருக்கு சொக்கர் என்று கூறுவார்கள். கரும்பு தோட்டத்தின் அருகே காணமயில் ஆடக்கன்று களிப்புற்று நின்றார். இளங்காற்றில் ஆடிய கரும்பின் தொகையும் இன்பப் பெருக்கில் ஆடிய மயிலின் தொகையும் அவர் கண்ணை கவர்ந்தன. இந்த நிலையில் புலவரை பார்த்து கரும்புக்கும் காணமயிலுக்கும் பொருந்தும் கவி ஒன்று பாடும்படி அவர் வேண்டினார். கவிஞரும் அக்காட்சியைக் கண்டு உடனே பாடினார். மேனியலாம் கண்ணுரலால் வேள் விரும்பும் தன்மையினால் ஆன பசும் தொகையினால் ஆடலினால் மீனவன் நேர் மாணபரா நெல்லை நகர் வாழ் முத்துச்சாமி மன்னா கானமயில் ஒப்பாம் கரும்பு. அதாவது மயிலுக்கு மேலியெல்லாம் கண், கரும்புக்கு மேனியில் கண், கணுக்கள். மயிலை முருகன் விரும்பி வாகனமாக கொண்டான், கரும்பை மாறுவேள் விரும்பி வில்லாக கொண்டான். இன்ப உணர்ச்சியா உற்றபோது மயில் தொகையை விரித்து ஆடும், இளங்காற்று வீசும்போது கரும்பின் தொகையும் அசைந்து ஆடும். எனவே காணமயில் உப்பாகும் கரும்பு. அழகான பாட்டை மீண்டும் கேளுங்கள். மேனியலாம் கண்ணுரலால் வேள் விரும்பும் தன்மையினால், ஆன பசுந்தொகையினால் ஆடலினால், மீனவன் நேர் மானபரா, நெல்லு நகர் பாலு முத்துச்சாமி மன்னா, காலமயில் ஒப்பாம் கரும்பு. அதை பின் கரும்பு தோட்டத்தை சுற்றி புலவரும் முத்துச்சாமி அவர்களும் நடந்து வரும் பொழுது முத்துச்சாமி அவர்களை ஒரு பெரும் காட்சி கவர்ந்தது. வாழைத்தோட்டத்திலே மேல் நோக்கி விரிந்த இலைகளையும் தலை நோக்கி தாழ்ந்த பசுங்குலைகளையும் கண்ட வள்ளல் அருகே நின்ற கவிஞரை நோக்கினார். காய் என்று துவங்கி இலை என்று முடியும்படி ஒரு கவி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். உடனே வந்த பாட்டை கேளுங்கள். காய் சிதம் இல்லாதான் கருணை முத்துச்சாமி வள்ளல், வாய்மையுலான் பாடி வருவோர்க்கு தாய் நிகர்வான், எல்லையிலா மான் பொருளை ஈவான், இவனிடத்தில் இல்லை என்ற சொல்லே இலை. அதாவது கோபமில்லாத கருணை படிந்த பெற்ற முத்துச்சாமி மிகவும் வாய்மை உள்ளவன், பொய் சொல்ல மாட்டான், பாடி வருபவர்களுக்கு தாய் போன்றவன், அளவில்லாத பொருளை கொடுப்பான், அவனிடத்தில் இல்லை என்று சொல்லியவனுக்கு பழக்கமில்லை. நன்றி, வணக்கம் நேயர்களே.
நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் சிரிக்கலாம் வாருங்கோ நாடக விழா பற்றிய அறிவித்தல். ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் நகரிலும் அத்தோடு நியூசிலாந்து ஆக்லாந்து நகரிலும் பல வருடங்களாக நகைச்சுவை நாடகங்களை நெறியாழ்கை செய்து தானும் நடித்து மேடையேற்றி வருவரான ஜே ஜெயமோகன் அவர்கள் மீண்டும் ஆக்லாந்திலே நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் நகைச்சுவை நாடகங்களை மேடையேற்ற இருக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை மாலை 6:15 மேடையேற இருக்கின்றது. இடம் மவுண்ட் அல்பர்ட் போ மெமோரியல் மண்டபம், நியூ நோர்த் ரோட், மவுண்ட் அல்பர்ட். ஜே ஜெயமோகனுடன் இணைந்து ஷாமினி ஸ்டோரர், ராஜன் தர்மராஜன் போன்ற கலைஞர்களும் அவருடைய நாடகங்களில் நடிப்பதற்காக சிட்னியில் இருந்து வருகின்றார்கள். நுழைவுச்சீட்டு விவரங்கள், ஒரு நுழைவுச்சீட்டு $30 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் சுரேன் 021-527-47, ருத்ரா 021-154-7091, தாஸ் 021-139-5404, மெர்வின் 021-449-103, சிவா 021-029-51726, பிரபா 021-677-09. சிட்னி மெல்பர்னில் நுழைவுச்சீட்டுக்கள் அனைத்தும் விற்கப்பட்ட அரங்கு நிறைந்த நாடக விழாவாக நடைபெற்று வருகின்றது. எனவே ஆக்லாந்திலும் கடைசி நேர ஏமாற்றத்தை தவிர்த்துக் கொள்ள நுழைவுச்சீட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சிரிக்கலாம் வாருங்கோ நாடக விழா பற்றிய அறிவித்தல் கேட்டீர்கள்.
நகத்தில் பவழத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில்
நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் சிரிக்கலாம் வாருங்கோ நாடக விழா பற்றிய அறிவித்தல். ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் நகரிலும் அத்தோடு நியூசிலாந்து ஆக்லாந்து நகரிலும் பல வருடங்களாக நகைச்சுவை நாடகங்களை நெறியாழ்கை செய்து தானும் நடித்து மேடையேற்றி வருவரான ஜே ஜெயமோகன் அவர்கள் மீண்டும் ஆக்லாந்திலே நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் நகைச்சுவை நாடகங்களை மேடையேற்ற இருக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை மாலை 6:15 மேடையேற இருக்கின்றது. இடம் மவுண்ட் அல்பர்ட் வோ மெமோரியல் மண்டபம், நியூ நோர்த் ரோட், மவுண்ட் அல்பர்ட். ஜே ஜெயமோகனுடன் இணைந்து ஷாமினி ஸ்டோரர், ராஜன் தர்மராஜன் போன்ற கலைஞர்களும் அவருடைய நாடகங்களில் நடிப்பதற்காக சிட்னியில் இருந்து வருகின்றார்கள். நுழைவுச்சீட்டு விவரங்கள்: ஒரு நுழைவுச்சீட்டு $30 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள்: சுரேன் 021-527-47, ருத்ரா 021-154-7091, தாஸ் 021-139-5404, மர்வின் 021-449-103, சிவா 021-0295-1726, பிரபா 021-6777-09. சிட்னி மெல்பர்னில் நுழைவுச்சீட்டுக்கள் அனைத்தும் விற்கப்பட்ட அரங்கு நிறைந்த நாடக விழாவாக நடைபெற்று வருகின்றது. எனவே ஆக்லாந்திலும் கடைசி நேர ஏமாற்றத்தை தவிர்த்துக் கொள்ள நுழைவுச்சீட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சிரிக்கலாம் வாருங்கோ நாடக விழா பற்றிய அறிவித்தல் கேட்டீர்கள்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு கடுமையான கேள்வி ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு நேராக நான் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி. நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? நம்ம ஒன்னே சொல்லுவோம், எங்க அப்பா, என்னுடைய ஆசிரியர், இல்ல என்னுடைய நடிகர் ஒருத்தர், என்னுடைய தலைவர், இப்படி ஏதாவது நூற்றுக்கணக்கான வார்த்தை சொல்லும். நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? ஆனா உண்மையா பார்த்தா நான் நேசிக்கும் முதல் மனிதன் நானாகத்தான் இருக்கணும். நான் நேசிக்கும் இரண்டாவது மனிதனாக வேண்டுமானா மற்ற யார் வேணாலும் இருக்கலாம். நான் நேசிக்கும் முதல் மனிதன் நானாகத்தான் இருக்கணும். இது சுயநலம் இல்லையா? இது வந்து ரொம்ப அக்கறம் இல்லையா? நம்மளே நாம முதல்ல நேசிக்கலாமா? நேசிக்கணும். அதாவது மிகச்சிறந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் முதல்ல கண்டுபிடிக்கிற விஷயம், நான் நேசிக்கும் முதல் மனிதன் நான்கிறதான் கண்டுபிடிக்கணும். 6 ஒரு உண்மையை தேடி புத்தர் அலைஞ்சாரு, பைத்திய மாதிரி அலைஞ்சாரு. கடவுள்னா என்ன? மரணம்னா என்ன? இந்த உலக பிறப்பு இறப்புன்னு ஒண்ணு நடக்குது, அதை தாண்டி உண்மை என்ன? அதை தேடி பைத்திய மாதிரி அலைஞ்சாரு புத்தர். சாப்பிடல, சரியானபடி தூங்கல, வெறி தேடி தேடி எலும்பு கூடு மாதிரி ஆகி புத்தர் ஒரு நதியில குளிக்க போறாரு. குளிச்சுட்டு கரையேற முடியல, அவரால் மூச்சு திணறது, மயக்கமா வருது. அப்படியே வந்து ஒரு மரத்தடியில சோர்ந்து படுத்துட்டார். அப்போ ஒரு அம்மா அங்கேருந்து வந்து பார்த்தா, பைத்தியக்காரன், இப்படியா இருப்ப? ஒரு மனுஷன் உடம்ப எப்படியா வருத்திக்கிறது? அப்படின்னு பால் கொண்டு வந்து கொடுத்து குடி அப்படின்னா, குடிச்ச உடனே ஒரு பெரிய நிம்மதி புத்தருக்கு வந்தது, மோதோ ஞானோதயம் வந்தது. என்ன? நான் நேசிக்கும் முதல் மனிதனாக நான் இருக்க வேண்டும். நான் என்னை நேசிக்காமல் மற்ற எதை பற்றியும் தேடுவது பைத்தியக்காரத்தனம். சில பேர் சுய சித்திரவதை பண்ணிக்குவான், தன்னை போட்டு வருத்தி எடுத்துக்கிட்டு. என்னத்துக்கு என்னத்துக்கு? நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தாதான் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் எங்க வர்றேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த பகுதிக்கு வர்றேன். நான் என்ன நேசிக்கிறது உண்மைன்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்போ பாருங்க, எனக்கு ஒருவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் கற்பனையான உதாரணம். எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னா கொலை பண்ணலாமான்னு கூட நான் நினைக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. ஒரு கற்பனை, ஒரு வெறுப்பு வருது. இப்படி வச்சுக்கோ, ஏ அவருக்கு பி மேல ஒரு வெறுப்பு வருது. ஒரே ஒருத்தரை கொலை பண்ணா சட்டம் உன கேள்வி கேட்காதப்பா, உன மன்னிச்சிடும் சட்டம்னு சொன்னா அவர் சொல்லுவார். அப்படின்னா பி தான் சார் நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, ஏ யாரை வெறுக்கிறாரோ அவரை கொலை செய்ய தயாராக இருக்கிறார். அப்ப தற்கொலை பண்ணிக்கிறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஏன் தன்னையே கொலை பண்றாங்க? அவர்கள் தன்னை வெறுக்கிறார்கள். இப்ப நான் என்ன நேசிச்சேன்னா நான் என்னோட வாழ தயாரா இருப்பேன். நான் என்ன நேசிச்சா நான் என்னோட வாழ்றதுக்கு தயாரா இருப்பேன். நான் என்ன வெறுத்தா, நான் என்ன வெறுத்தா என்ன பண்ணுவேன், வெறுத்தவனை கொலை பண்ணுன்ற எண்ணம் தானே வரும். என்ன வெறுத்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்ப நான் அடுத்த படிக்கு வரேன். முதல்ல நீ நேசிக்கும் முதல் மனிதன் நீயாக இருக்கணும்னு சொன்னேன். நீ வெறுக்கிற மனிதனை கொலை செய்ய துணிகிறாய், உன்னை நீ வெறுத்தால் தற்கொலைக்கு துணிகிறாய்னு ரெண்டாவது படி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட தற்கொலைன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதாவது அது தற்கொலை இல்ல, அதாவது முடிச்சுள்ள ஒரே ஐடியா கத்தி கித்தி எடுத்து சதக்குன்னு குத்திரல, இதோட உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டு கொண்டு போய் மயானத்துல எரிச்சிடல. ஆனா கிட்டத்தட்ட தற்கொலை ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட தற்கொலைங்கிறது தற்காலிக தற்கொலை, டெம்பரவரி சூசைட், சூசைடு தான், பட் இட் இஸ் பியூர்லி டெம்பரரி, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். எப்படி டெம்பரவரி சூசைட், தற்காலிக தற்கொலை, என்ன தெரியுங்களா? குடிக்கிறது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் தெளிவான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க, இது என்ன அது என்ன, இருட்டு என்ன பகல் என்ன, ஆடியது மாடியது, அப்பா யாரு அம்மா யாரு, பொண்டாட்டி யாரு, நண்பன் யாரு, எல்லாம் தெளிவா தெரியுது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெளிவா தெரியுது. இப்ப நான் நானாக இருக்கிறேன், கரெக்டா, நான் நானாக இருக்கிறேன். கொஞ்சம் போடட்டும், பேச்சு குளருது, ஆளு அடையாளம் குரலுது, பேச்சு மாறுது, ஓலருற. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூட பார்ட்டி அப்படின்னா என்ன சொல்றா உடனே, அண்ணா மச்சான் வா அப்படின்னு. யாரு பள்ளிக்கூடத்துல பாஸ் பண்ணதுக்கு பார்ட்டி வைக்கிறானா, பள்ளிக்கூடத்துல ரேங்க் வாங்கறதுக்கு பார்ட்டி வைக்கணுமா, யாருக்கும் கல்யாணம் நிச்சயமானா பார்ட்டி வைக்கணுமா? இப்ப நான் சொல்ற வார்த்தை நீங்க ஆழமா கேட்டாதான் அதனுடைய கனம் தெரியும். தற்காலிக தற்கொலை, மது அருந்துவது என்பது தற்காலிக தற்கொலை. யூ ஆர் கில்லிங் யுவர் செல். உன்னுடைய கான்சியஸ் மைண்ட் போயிடுச்சு, உன்னுடைய விழிப்பு நிலை போயிடுச்சு. உனக்குள்ள விழிப்பு நிலை போய் போதை வந்துட்டா, இந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இவன் யார் அவன் யாருன்னு தெரியுமா, நான் என்ன பேசுறேங்கிறதுக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா? சில பேர் சொல்ல ஒடிச்சு விட்டு பேசினாருங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே, அப்ப நான் என்ன பேசுறேங்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. யோசிச்சு பாருங்க. அப்ப அது தற்காலிக தற்கொலை தானே. இப்ப நான் சொல்றது அந்த ஆழமா போய் பார்த்தா தெரியும். நீ நேசிக்கும் மனிதனாக நீ இருந்தால், நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தால் உன்னால் மது அருந்த முடியாது. நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தால் உன்னால் மது அருந்த முடியாது. காரணம், மது அருந்துகிற போது நான் என்னை கொலை செய்கிறேன், என் விழிப்பை கொலை செய்து, மை கான்சியஸ்னஸ், என் பிரஜை, என் விழிப்பு நிலையை கொலை செய்து விடுவதால் அது தற்காலிகமான ஒரு தற்கொலை. குடிச்சுட்டு என்ன காரியம் பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது இல்ல, குடிச்சுட்டு வந்து தெருவில் கிடக்கிறான், வேஸ்ட் விலகி இருக்கு. ஒரு பய ஒரு கவிதை எழுதுனான், சி இந்த மானங்கெட்டவன் இடுப்பில் இருப்பதை விட போய்விடுவது மேல் என்று வேட்டி விலகி கொண்டது. இந்த மானங்கெட்டவன் இடுப்பில் இருப்பதை விட விலகி விடுவது மேலானது என்று வேட்டி விலகி கொண்டது அப்படின்னா, இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? என்ன பேசுறோம்னு தெரியல, என்ன பண்றோம்னு தெரியல, என்ன காரியம் செய்கிறோம்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனோநிலையை நான் கூர்ந்து நெருங்கி பழகி பார்த்துட்டு சொல்றேன். எதுக்கிட்டாலும் என்ன என்ன, ஜாலியா இருந்தாலும் தண்ணி போடணும், துக்கமா இருந்தாலும் தண்ணி போடணும், இவங்க செட்டு சேர்ந்துட்டாலும் தண்ணி போடணும், தனிமையாயிட்டாலும் தண்ணி போடணும். தண்ணி போடணும்னு தான் மொத்தம், அவ்வளவுதான். தனியா இருந்தாலும் போடணும், தனிமையை தாங்க முடியல அப்படின்னு. செட்டு சேர்ந்துட்டா ஜாலிக்காக இவங்களுக்கு சோகத்தையும் தாங்க முடியலையா, மகிழ்ச்சியையும் தாங்க முடியலையா. செட்டு சேர்ந்துட்டா அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு. நான் எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, ஒரு பள்ளிக்கூடத்து பையனுக்கு பணம் எங்கேருந்து வருது? அப்பாவோட காசு. அப்பா எங்கயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்கற காசு. இப்ப அப்பாவோட காசு அழிக்கிறதுக்கு இந்த பையனுக்கு உரிமை இருக்கா? இல்ல. கல்லூரியில படிக்கிற பையனுக்கு, இப்ப நல்ல மனசாட்சியை திறந்து வச்சு பாருங்க, பல இடங்கள்ல பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மது அருந்துறாங்களா இல்லையா? கண்டிப்பா அருந்துறாங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம மது அருந்துறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க தன்னை கொலை பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய அறிவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறாங்க. பலருடைய உடல் நல பாதிப்புல இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லிவர் ஈரல் அதனுடைய ஃபெயிலியர் இருக்கு பாருங்க, பிற்காலத்துல அவங்க படுற வேதனைகளுக்கெல்லாம் காரணம், துன்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா, இந்த ஈரல் வந்து வீணா போறது தான். இது எதனால வீணா போகுது? ஒரு சில பேர் சொல்றாங்க, லிமிட்டடா சாப்பிட்டா அதுதான் தம்பி நடக்காது. இந்த லிமிட்டடாங்கிறது எல்லாமே அன்லிமிட்டட் தான். லிமிட்டடாங்கிற அளவுக்கெல்லாம் முதல் குவளையைத்தான் நீ அருந்துகிறாய், மற்ற குவளைகளை எல்லாம் அந்த குவளை அருந்துகிறது. முதல் கொஞ்சம் தான் நீ குடிக்கிற, அப்புறமா அதுதான் குடிக்க வைக்கிது, மேற்கொண்டு மேற்கொண்டு ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி. மூணு விஷயம், அதாவது இது ஒரு மாயை. மூணு விஷயம் இன்னைக்கு இளைஞர்கள் மனசுல இருக்கிற ஒரு பெரிய மாயை. வாழ்க்கையில இந்த சிற்றின்பம் என்பதை கூடுதலாக துய்ப்பதற்கு மது ஒரு துணை என்கிற ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் பேசுவதற்கு தயங்குவாங்க, ஆனா என்னைக்காவது பேச வேண்டிய விஷயங்களை நான் பேசித்தான் ஆகணும். நீங்கள் உங்களில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பெற்றோர்கள் உங்களிடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை யாராவது ஒருவர் பேசித்தான் தீர வேண்டும். என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா, சிற்றின்பத்தை துய்ப்பதற்கு கூடுதலாக துய்ப்பதற்கு மது துணையாக இருக்கிறது. இது முதல் மாயை. அதாவது முதல்ல கொஞ்ச நாள் வேணா அப்படி இருக்கும், அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிற நேர கால நீட்டிப்புக்கு கொஞ்ச நாளைக்கு வேணா அது துணையா இருக்கும். ஆனா நாளாக நாளாக ஒருவருடைய அவருடைய ஆற்றலை திறனை ஆண்மையை எல்லாவற்றையும் வீழ்த்தக்கூடிய வலிமையுடையது மது. இதை யாராவது மனம் திறந்து சொல்றாங்களா? யாராவது அதை கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? என்ன நினைக்கிறாங்க? இல்ல இல்ல அது அதை வந்து ஜாஸ்தியாக்கும் கிடையாது. இன்னொன்னு சொல்ற பாருங்க, ஒரு வீட்டுல சண்டை, தான் சண்டை போய் போடணும்னா பல பேர் உடனே என்ன பண்றான், நேரா பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவெல்லாம் தண்ணி போடுறான். கொண்டாட்டிட்டு நேரா கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லாதவன், தன்னுடைய தகப்பன்ட்ட நேரா கேள்வி கேட்க தைரியம் இல்லாதவன், தன் மகனோட தைரியமா பேசுறதுக்கு தைரியம் இல்லாத தகப்பன், தன்னுடைய இன்னொருத்தரோட தைரியமா பேசுறதுக்கு பயப்படுற கோழை ஒவ்வொருத்தனும் தண்ணி போடுறான். போட்டுட்டு என்ன பண்றான், வீரமா பேசிடலாம்னு நினைச்சுக்கிட்டு போய் வீரமா பேசுறான். அப்படிலாம் பேசினா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஒன்ன மறந்துட்டீங்க, சைக்காலஜில இலாஸ்டிசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது இழுப்பு தன்மை. இது பாருங்க, ஒரு புறம் நோக்கி ஒரு எலாஸ்டிக் இழுத்தீங்கன்னா அது மறுபுறம் நோக்கி அப்படியே அடிக்கும், திருப்பி இழுத்து அடிக்கும். நீங்க இந்த மது அருந்துகிற போது ஒரு வகையான வீரத்தன்மையை நோக்கி போறதா உங்க மனசை இழுத்துட்டீங்கன்னா.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும், அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.